இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:15-16, 17 மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 6:15-16, 17.
தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து
வெளியே புறப்படுகையில்
இதோ ராணுவமும்
குதிரைகளும்
ரதங்களும்
பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான்.
அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன்
பயப்படாதே,
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான்.
அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே,
இவன் பார்க்கும்படி
இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார்.
இதோ
எலிசாவை சுற்றிலும்
அக்கினிமயமான குதிரைகளாலும்
ரதங்களாலும்
அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்.
போதும்,
இந்த சம்பவம் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். எலிசா தீர்க்கதரிசியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா எலிசாவோடு நல்ல ஐக்கியத்தோடு இருக்கிறவன். அந்த காலகட்டத்திலே சீரிய ராணுவம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அடிக்கடி யுத்தம் செய்தார்கள். அவர்கள் யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை தொடர் தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தான். சீரிய ராணுவத்தில் அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது நல்ல படை தளபதி இருந்தான். அதை நீங்க பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா நாகமான் அதனுடைய படை தளபதியா இருப்பான். அவர் பவர்ஃபுல்லான ஆள். நாகமான் ஒரு சிறந்த படை தளபதியா இருந்து அநேக யுத்தங்களை செய்வான். இந்த நாகமான் தன்னுடைய சேனையை சீரிய ராணுவத்தை லீட் பண்ணிட்டு போகும்போது போகிற இடத்துல எல்லாம் வெற்றி. எந்த ராஜாக்களுக்கு விரோதமாய் இவர்கள் யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. ஏன்னா இவன் ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. 5 பார்த்தீங்கன்னா தெரியல, நாகமான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவன் சென்ற இடம் எல்லாம் வெற்றி. ஆனால் அவனுடைய வெற்றி எல்லா இடத்திலையும் கிடைத்தாலும் இஸ்ரவேலுக்கு முன்பதாக மட்டும் அவங்களால் வெற்றி பெற முடியல. இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் எடுக்கிற முயற்சிகள் எதுவுமே வாய்க்கிற காரணம் என்னன்னா, இவர்கள் ஆலோசனை பண்ணுவாங்க. இந்த சாப்டர்ல 6 நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஆலோசனை பண்ணுவான். தன்னுடைய பிரதிநிதிகளோடு ராஜா ஆலோசனை பண்ணுவான். அப்படி ஆலோசனை செய்து அப்படி அவர்கள் யுத்தத்திற்கு போகிறதான அந்த சூழ்நிலையிலே இந்த இடத்தில் பாளையம் இறங்கி இந்த இடத்தில் இஸ்ரவேலை முற்றுகையிடலாம் என்று சொல்லி அவங்க யோசிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி உடனே ராஜாவை கூப்பிட்டு சொல்லிடுவான், இந்த இடத்தில் இவர்கள் விரோதிகள் வராங்க, சீரிய ராணுவம் இந்த பக்கத்திலே அவர்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து உடனே தெரியப்படுத்தியிருவான் எலிசா. இவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடியால் அவர்கள் பேசிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிய வருது. ஆகையினால் உடனே ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் இவர்களை தாக்கி விடாதபடி மேற்கொண்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தப்புவித்துக் கொண்டு வருகிறான். இந்த காரியம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. எப்படி நம்ம பாளையம் இறங்குவதற்கு ஒரு இடத்தை குறிக்கும் போது இது எப்படி இஸ்ரவேல் ராஜாக்கு தெரிஞ்சிருது? இது எப்படி சாத்தியம்? நம்ம கிட்ட யாரோ ஒரு உளவாளி நம்ம கிட்டே இருக்கிறான் போல இருக்கிறது. நம்ம திட்டமிடுகிறது எல்லாம் அங்க போய் சொல்லுகிறான் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். இதை குறித்து இங்க வாசிங்க, அதே 6 பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், 10 இருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்துக்
கொண்டான்.
இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து
நம்முடையவர்களில்
இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான்.
நீங்கள் போய் அந்த எலிசா எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான்.
அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும்
ரதங்களையும்
பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள்.
போதும். இப்ப பார்க்கும் பொழுது இந்த காரியம் எப்படி நம்முடைய திட்டங்கள் எல்லாம் இது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிய வருகிறது என்று ராஜா குழம்பி போறான். அப்படி குழம்பி போகும் பொழுது நம்ம கிட்ட யாரோ ஒருவன் உளவாளியா இருந்து நம்முடைய செய்திகளை அங்கு அறிவிக்கிறாங்க என்று அவன் சந்தேகப்பட்டு அதை குறித்து அவன் பேசுறான். பேசும் பொழுது சிறிய ராஜாவுக்கு ஒருத்தன் விஷயத்தை சொல்றான். அப்படி அல்ல, யாரும் உளவாளி கிடையாது, அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசா. அந்த தீர்க்கதரிசி நீர் உம்முடைய வீட்டின் பள்ளி அறையிலே உம்முடைய பெட்ரூம்ல பேசிட்டு இருக்கிற விஷயத்தை கூட அங்க படிச்சுன்னு சொல்லிடுவான். என்ன பேசுறீங்கிறது அப்படியே சொல்லிடுவான். அவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆகினால் நீர் எதை பேசினாலும் அவனுக்கு போய்விடும் என்று சொல்லி சொல்றான். இப்ப உடனே இந்த ராஜாவுக்கு ஒரே காரியம், அப்படியானால் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் இந்த எலிசா தான். இஸ்ரவேலை நம்மளால் ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரே காரணம் ராஜா கிடையாது, எலிசாதான் காரியம். ஆகினால் இந்த எலிசாவை முதல்ல பிடிக்கணும், அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி விசாரிக்கிறாங்க. தோத்தான் என்ற இடத்திலே எலிசா இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட உடனே அந்த மலையை சுற்றிலும் ஏராளமான இராணுவத்தையும் குதிரை வீரரையும் அனுப்பி அந்த எலிசா இருந்ததான அந்த மலை முழுவதையும் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். தப்பிச்சு போக முடியாதபடி வளைத்துக் கொண்டார்கள். இதுதாங்க நடக்குது. இது நடக்கும் பொழுது எலிசா அவனோடு கூட ஒரு வேலைக்காரன் கேயாசி அவனு கூட இருக்கிறான். அதிகாலை நேரத்தில் இந்த கேயாசி எழுந்து வேலைக்காரன், இவன் ரொம்ப பக்தியுள்ளவன் கிடையாது. எலியாவுக்கு பின்பு எலிசா அருமையான தெய்வ மனுஷனை அவன் உருவெடுத்து வந்தான். ஆனால் எலிசா கூட இருந்ததான் இந்த கேயாசி ஆவிக்குரியவன் அல்ல, இவன் ஒரு பண ஆசை பிடித்தவன், உலகத்து சிந்தனை உள்ளவன். இப்படிப்பட்டவன் அதிகாலையில எழுந்து வெளியே வந்து பார்க்கிறான். எங்கு பார்த்தாலும் மலையை சுற்றிலும் இராணுவம், சிறிய இராணுவம் சுற்றி வளைத்திருக்கிறது. ரதங்களும் குதிரை வீரர்களும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இந்த மலையிலிருந்து அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள். உடனே அவன் பதறுகிறான், ஐயோ ஆண்டவரே, இப்படி ரதங்களும் குதிரை வீரர்களும் வந்து நம்மை சுற்றி வளைத்து விட்டார்களே என்று சொல்லி அவன் பதட்டத்தோடு அந்த கேஆசி பேசும் பொழுது எலிசா ரொம்ப சிம்பிளா சொல்றான், பயப்பட வேண்டாம், கவலைப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் தான். இது கேஆசிக்கு ஒண்ணும் புரியல, இதென்ன நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம், நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கிறோம், அவர்களோடு இருக்கிறவர்கள் என்று பார்த்தால் ஏராளமான இராணுவம் சூழ்ந்திருக்குது, ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இவன் எப்படி சொல்றான் என்று சொல்லி இவன் குழம்பி நிற்கும் போது ஒரு சின்ன ஜபம் பண்றான் எலிசா. கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருடும். இவன் பார்க்கிற பார்வை வேற, கேஆசி பார்க்கிற பார்வை வேற, எலிசாவின் பார்வையிலே படுகிற காரியங்கள் வேற, கேயாசுடைய பார்வையிலே படுகிற காரியங்கள் வேற. அதனாலே இவன் சொல்ற ஒரு சின்ன ஜெபம் பண்றான், கர்த்தாவே இவனும் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். சொன்ன உடனே இவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. கேயாசி பார்க்கிறான், அந்த மலை முழுவதும் ஏராளமான அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அவருடைய சூழ அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். நல்லா கவனிக்கணும். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். இன்றைக்கு இந்த செய்திக்காக நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை எங்கிட்ட ஆண்டவர் ரொம்ப வலியுறுத்தினார். இன்றைக்கு ரெண்டு விதமான உலகம் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று மாம்சத்துக்குரிய உலகம். ஒன்று ஆவிக்குரிய மண்டலம், இன்னொன்று மாம்சத்துக்குரிய மண்டலம். இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த மாம்சத்துக்குரிய உலகத்தில் மாம்சத்துக்குரிய மண்டலத்தோடு நாம் ஐக்கியமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்துக்குரிய விதத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களை பார்க்கிறோம், சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை பார்க்கிறோம். சொல்ல போனால் இவர்கள் பார்த்தது, இந்த கேயாசை பார்த்தது போல, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்ததான சீரிய ராணுவத்தை பார்த்தது போல, நமக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிற பொல்லாத பிசாசு சேனைகளை பார்க்கிறோம். பிசாசு இப்படி பண்றான் அப்படி பண்றான் என்று சொல்லி பிசாசு செய்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். அந்த பிரச்சனைக்குரிய மனிதர்களை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நமக்கு வருகிற எல்லா விதமான போராட்டங்களை பார்க்கிறோம். இது எல்லாமே மாம்சத்துக்குரிய காரியங்கள். மாம்ச கண்களினால் நாம் பார்க்கிறோம், ஐயோ இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி போராட்டம் இருக்கிறது, நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நாம் உலகத்திலே நமக்கு சுற்றிலும் நடக்கிற பிரச்சனைகளை நம் மாம்ச கண்களால் பார்த்து மாம்சத்துக்குரிய இருதயத்தினால் உணர்ந்து சோர்ந்து போறோம், தடுமாறி போறோம், கலங்கி போறோம். இந்த கேஆசி போலதான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த கேஆசி எப்படி மாம்சத்துக்குரிய கண்களினால் பார்த்து, மாம்சத்துக்குரிய விதத்திலே பார்த்து, அந்த ராணுவத்தை எல்லாம் சீரிய ராணுவத்தை பார்த்து தடுமாறினானோ, அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் வருகிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம தடுமாறுகிறோம், சுற்றிலும் வருகிற போராட்டங்களை பார்த்து நம்ம தடுமாறுகிறோம். ஐயோ இந்த வியாதி, இந்த பண பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த தொழில் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, அதை பார்த்து 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 நம்ம தடுமாறுறோம். ஏன் தெரியுமா? நம்ம மாம்ச கண்களினால் அதை பார்க்கிறோம், அதை பார்த்து தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே இடத்திலே எலிசா இருக்கிறான். ஆனா எலிசா பார்த்தது அவன் மாம்ச கண்களிலே சீரிய ராணுவத்தை அவன் பார்க்கவில்லை, அதை தாண்டி ஆவிக்குரிய கண்களிலே, ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவன் அந்த ஆவிக்குரிய பார்வையோடு அவன் பார்க்கிறான். அவன் பார்வையில் எதுபடுகிறது? சீரியாவின் ராணுவம் அவன் கண்களிலே படவில்லை. அவனுக்கு எதிராய் வந்திருக்கிறதான அந்த எதிராளியான கூட்டங்கள் அவனுக்கு கண்களிலே படவில்லை. அவனுக்கு சாதகமாக அவனை பாதுகாக்கும்படி அந்த மலை முழுவதும் இறங்கி இருக்கிறதான பரலோகத்தின் சேனைதான் எலிசாவின் கண்களுக்கு பட்டதே தவிர எலிசாவுக்கு சீரிய ராணுவம் படவில்லை. கேயாசி பார்த்தது சீரிய ராணுவம், எலிசா பார்த்தது பரலோக ராணுவம். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வந்து கேஆசி போலதான் பல நேரத்தில் சத்துருக்களை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், போராட்டங்களை பார்க்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்கிறோமே தவிர நமக்கு சாதகமா என்ன இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். நமக்கு ஆதரவாய் இருக்கிற காரியத்தை பார்க்க தவறி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகம் ஒண்ணு இருக்குது, அது ரொம்ப ரியல். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம மாம்சத்தின்படி நம்ம பார்க்கிற காரியங்கள் எவ்வளவு ரியல் நம்ம ஒத்துக்கிறோமோ, அதை பார்க்கிலும் ஆவிக்குரிய மண்டலம் என்பது ரியல், ஆவிக்குரிய உலகம் என்பது ரியல், அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்பது ரொம்ப ரொம்ப ரியல். இது நம்முடைய கண்களால் பார்க்கவில்லை, ஆனால் கண்களால் நாம் பார்க்கிற பல விஷயங்களை பார்க்கிலும் கண்களுக்கு புலப்படாதிருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்கள் இதைவிட உண்மையாக இருக்கிறது. அதுதான் உண்மை, புரிதல்ல? கண்களுக்கு புலப்படாத காரியங்கள் இதைவிட உண்மை. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் அதை யோசிக்கிறது இல்லை, மாம்ச கண்களினால் பார்க்கறதுனாலதான் இந்த கேஆசியை போல நம்ம பல நேரத்தில் தடுமாறுறோம், பிரச்சனைகளை கண்டு பயப்படுறோம், தடுமாறுகிறோம். வியாதியை கண்டு, குடும்ப சூழ்நிலைகளை கண்டு, பணப்பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து கலங்கி தடுமாறதுக்கு காரணம் என்ன? நம்ம சத்துருக்களை நம்ம பார்க்கிறோமே தவிர ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு ராணுவம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இந்த ராணுவம் அந்த எதிராளியின் ராணுவத்தை போலல்ல, அதை பார்க்கிலும் பெரிய ராணுவம் நமக்கு ஆதரவாய் இருக்கிறது. ஆமென். சத்துரு கொண்டு வந்திருக்கிற ராணுவத்தை விட ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிற ராணுவம் அதிகம். அதைதான் எலிசா சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். நம்பர்ஸ்ல ஜாஸ்தி, நம்பர்ஸ்ல மட்டுமல்ல, அவர்களோடு கூட இருக்கிறது ஒரு சாதாரணமான ரதம், சாதாரணமான குதிரை, சாதாரணமான மனுஷன். ஆனா நம்ம கூட இருக்கிறது எதுவுமே சாதாரணமான ரதம் கிடையாது, அக்னிமயமான ரதம், அக்னிமயமான குதிரை. இது எல்லாமே ஸ்பெஷல். நம்பர்லையும் ஜாஸ்தி, பவர்லையும் ஜாஸ்தி. நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமாய் எழுவி நிற்கிற பொல்லாத பிசாசினுடைய நம்பர்ஸை விட நமக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பாதுகாப்பின் நம்பர் அதிகம். அவனுடைய பலத்தை விட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன், பாதுகாப்பின் பலன் அதை விட அதிகம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய சிந்தை, இந்த ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்க தவறுகிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் பயங்களும் திகழ்களும் நமக்கு வருகிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிவிலே சொல்றேன், நீங்கள் இந்த ஆவிக்குரிய சிந்தனையோடு நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இடத்தில் வச்சு உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். இந்த இடத்துல வச்சே உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள், வாழ்க்கையின் பிரச்சனைகள் எதுவும் சால்வ் ஆயிடும். நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாம வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். நீங்க போகும்போது கம்ப்ளீட்டா ஃப்ரீயா நீங்க போவீங்க. சிக்காம இருந்தீங்கன்னா சுகமாய் போவீங்க. வியாதியோடு வருகிறவள் சுகமாய் போவீங்க. பிரச்சனையோடு வருகிறவள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டவர்களாய் நீங்கள் போவீர்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். ஏன், எதை வச்சு நான் தைரியமா சொல்லுகிறேன் என்றால், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். பிசாசின் கூட்டத்தை விட நம்மோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய கூட்டம், தேவ தூதருடைய கூட்டம், ஆண்டவருடைய சமூகம் அதைவிட மிகவும் பெரியது. ஆண்டவருடைய சேனை மிகவும் பெரியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்க வேண்டும், ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க வேண்டும், ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது சகலமும் நமக்கு வெற்றிகரமாய் அமையும். நீங்க வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குது, அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம மாம்சத்துல பாக்குறோம், மாம்சத்துல சிந்திக்கிறோம், மாம்சத்துல யோசிக்கிறோம், மாம்சத்துல பிரயாணப்படுறோம், மாம்சத்திலேயே எல்லாத்தையுமே உழன்று 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 சோர்ந்து போயிடும். மாம்சத்தின்படி சிந்திக்கிறதையும், மாம்சத்தின்படி யோசிக்கிறதையும், மாம்சத்தின்படி பார்க்கிறதையும் நிறுத்துங்கள். ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்தியுங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் பாருங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் யோசியுங்கள். அது எப்படின்னு நான் சொல்றேன், இந்த வசந்த செய்தி ஃபுல்லாவே சொல்றேன் உங்களுக்கு. எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திக்கிறது, எப்படி நம்முடைய மாம்ச கண்களினால் பார்க்க முடியாத காரியத்தை நாம் ஆவிக்குரிய கண்களினால் பார்த்து நாம் எப்படி ஜெயிக்கிறது என்பதை நான் சொல்றேன். கண்டிப்பாக நீங்கள் அதை விசுவாசித்து உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வரும் பொழுது உங்க வாழ்க்கையில இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிகழ்த்துவார். ஆமேன். நிச்சயம் நடக்கும். இப்ப இந்த ஆவிக்குரிய உலகம் எவ்வளவு உண்மை என்பதை இப்ப உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:51 54 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:51-54.
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன்
கை நீட்டி
தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காது அற வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே அவரை பிடிக்கும்படி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர்கள்லாம் வராங்க. போர் வீரர்களை, ராணுவ வீரர்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறதான அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு சீஷன் பட்டயத்தை உருவி அந்த பிடிக்க வந்ததான வேலைக்காரனின் வலது காது அருந்து போகும்படி வெட்டி விடுகிறான். இயேசு கிறிஸ்து உடனே தடுத்து நிறுத்துகிறார். பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தில் மடிந்து போவார்கள் என்று இயேசு கிறிஸ்து வான் பண்றார். வான் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றார், நான் இப்பொழுது என் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் நீங்க 12 பேர் என்ன பாதுகாக்கிறது இல்ல, 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்று கேள்வி எழுப்பினார். 12 லேகியோன்னா என்னன்னு தெரியுமா? 72,000 பேர். 72,000 அர்த்தம், ஒரு லேகியோன் என்றால் 6,000. 12 × 6,000 பாத்தீங்கன்னா 72,000. இப்ப நீங்க என்ன வந்து நீங்க 12 பேர் கிடையாது. யூதாஸ் வந்து பிடிக்கிற கூட்டத்தில் வந்தான், 11 பேர் தான் அவருக்கு சேஃப்கார்ட் பண்ணா, 11 பேர் தான் பண்ணணும். இந்த 12 வச்சுக்கோங்க, அந்த சொல்றாரு, இந்த 12 வச்சா கூட நீங்க ஒண்ணுமே என்ன பாதுகாக்க முடியாது. நான் பிதாவை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணா ஆவிக்குரிய உலகம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும், பரலோகம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க உலகத்திலிருந்து என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும், பிதா பரலோகத்திலிருந்து 72,000 தூதரை கூட அனுப்பி என்னை பாதுகாப்பார். அப்ப இருந்து என்ன தெரியுது, இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, எனக்கு நீங்க பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆமேன். நல்ல கவனிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகம் பாதுகாப்பு கொடுப்பதில்லை, நமக்கு பரலோகமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட விஷன் பாருங்க, அதான் தைரியமா சொல்றாரு, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும் 72,000 தூதர்களை கூட என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக அனுப்புவார், என் பிதா அனுப்புவார், அனுப்பி என்னை பாதுகாப்பார். எனக்கு பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து வருகிறது. ஏன்னா நான் பரலோகத்தின் குடிமகன், நான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவன். ஆகையால் பரலோகத்தின் பாதுகாப்பு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா இருந்தார். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து பரலோகத்தின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், பரலோகத்தின் பாதுகாப்பு எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லா நேரத்திலும் இருக்கிறது. எந்த சத்துருவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை ஒரு மிஷினரி புஸ்தகம் ஒன்றில நான் வாசித்தேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மிஷினரி ஸ்தலம், அந்த ஸ்தலத்திலே சில மிஷினரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொல்லுவதற்காக விரோதிக்கிற கூட்டம் பலத்த ஆயுதங்களோடு அவர்களை சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறதான தேவ பிள்ளைகளை பல இடத்துல கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த தேவ பிள்ளைகளை வந்து கர்த்தர் தூண்டினார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் வந்து தூண்டினார். தூண்டின உடனே அந்த இடத்துல ஒரு 30 பேர் கூடியிருந்திருக்கிறார்கள். அந்த 30 பேர் கூடியிருந்து ஜெபிச்சாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஏன் ஜெபிக்கிறோன்னு தெரியல, ஆண்டவர் வந்து ஜெபிங்கன்னு தூண்டுறாரு, ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இந்த மிஷினரிகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. தேவ சமூகத்திலே இவங்களுக்கு ஏன் ஜெபிக்கிறோன்னு தெரியாது, ஆவியானவர் தூண்டினார், ஜெபிக்கிறாங்க. ஜெபித்துக் கொண்டிருக்க அதே நேரத்தில் அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், அந்த மிஷினரிகளை கொல்லுவதற்காக பெரிய ஆயுதங்களோடு ஒரு கூட்டமே திரண்டு வந்து அவங்க இருக்கிற வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு இருக்கிற அவங்களை மிஷினரி கொல்லணும்னு தீர்மானித்து வெறித்தனமாய் வரும்பொழுது திடீரென்று அவங்க பார்க்கிறாங்க, அந்த வீட்டை சுற்றிலும் 30 மிகப்பெரிய பலசாலிகள் அந்த வீட்டை காவல் காத்துக் கொண்டிருக்கிறத பார்த்தாங்க. உயரமான திடகாத்திரமான ஒரு 30 பேர் அந்த இடத்துல அந்த வீட்டை சுற்றி காவல் இருக்கிறத பார்த்தாங்க. பார்த்து பயந்துட்டாங்க, இவங்க இவ்வளவு உயரமா இருக்கிறாங்க, இவ்வளவு பலசாலிகளா இருக்கிறாங்க, இவங்களை தாண்டி போய் அந்த மிஷினரிகள் மேல நம்ம கையை வைக்க முடியாது, பயந்துட்டாங்க. நிச்சயமா இவங்களை தாண்டி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, பயந்து அப்படியே ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்ட பிறகு அடுத்த நாள் அவங்கள வந்து ஒருத்தர் வந்து மெதுவா அந்த மிஷினரிட்ட கேட்கறான், நேத்து உன்னை கொல்றதுக்காக வந்தோம், ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு நீங்க வச்சிருக்கிறீங்களே என்று சொல்லி பயந்து போய் கேட்கறான். இவ்வளவு செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு தெரியல, மிஷினரிகளுக்கு ஒண்ணும் தெரியல, நம்ம யார் செக்யூரிட்டி வச்சிருந்தோம், வேற ஒண்ணும் கிடையாது, அங்க 30 பேர் ஜெபிக்கிறாங்க, அந்த 30 பேர் அங்க ஜெபிக்கும் போது இந்த இடத்துல கர்த்தர் 30 தூதர்களை அனுப்பி கர்த்தர் பாதுகாத்தார். அதை பார்த்தவங்க பயந்து ஓடினாங்க. என்றைக்கு நாம் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறிட்டோமோ, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ, முழு பரலோகமும் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அதை தாண்டி எந்த சத்துருவும் நம்ம மேல கைய வைக்க முடியாது, எந்த பிசாசின் ஆவியும் கைய வைக்க முடியாது, எந்த மனுஷனும் கை வைக்க முடியாது, எந்த பிசாசின் ஆவிகளை நம்ம தொட முடியாது. என்ன ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது வெறும் ரதம், வெறும் குதிரை, ஆனா நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் மிகப்பெரியவர். அவருடைய ராணுவம் அக்னிமயமான ரதம், அக்னிமயமான குதிரை, இப்படிப்பட்ட ராணுவம் தான் கர்த்தர் கையில் இருக்குது. இதை கிட்ட இதை தாண்டி ஒருபோதும் எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. நீ சொல்ற இப்ப ஏதாவது உங்க வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் இருக்கிறதாக இப்ப நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சர்வீஸ் முடியும் பொழுது அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம காலி ஆயிடும். ஆமேன். நீங்க இதை விசுவாசிங்க, கடைசியில நம்ம ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையில எந்த போராட்டம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த சர்வீஸ் முடியும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை விளங்க பண்ணுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஆவிக்குரிய உலகம், இது ஆவிக்குரிய போராட்டம். உலகத்தில் இருக்கிற மாம்சத்துக்குரிய போராட்டத்தை ஆவிக்குரிய விதத்தில் நாம மேற்கொண்டு ஆவிக்குரிய பலத்தின் ஒத்தாசையோடு நம்ம மேற்கொள்ளும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். உலகத்தில் வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பிசாசு காரணம், ஆனால் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது பரலோக ராஜ்யம். அதை தாண்டி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பு, இந்த ஆவிக்குரிய காரியம் என்பது தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில எப்பவுமே இருக்குது. ஒருத்தரை கர்த்தர் முன்குறிச்சிட்டார், அழைச்சிட்டார் என்றால் அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் 24 hours இந்த பாதுகாப்பை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். இது நம்முடைய கண்களால் பார்க்க முடியல, ஆனால் நிச்சயமா சொல்றேன், 100% இது ரியல். கண்ணால பார்க்க முடியலன்றதுனால நீங்க இல்ல நினைக்க கூடாது. 100% ரியல். இத உங்களுக்கு பைபிள் படி உங்களுக்கு நான் ஒரு நபரை காட்டுறேன் பாருங்க. எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10-13 வரைக்கும்.
யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதி நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
போதும். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இங்கே பாத்தீங்கன்னா யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போறான். தன் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து தன் மாமன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். ஏன் போறான்? அவன் தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து விட்டான். அவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். அவனுடைய சகோதரன் இவனை கொலை செய்வேன் என்று சொல்லி ஏசா வெறியோடு இருக்கிறான். ஆகையினாலே இவன் தாய் இவனை அனுப்பி விடுகிறான், தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான், லாபான் வீட்டுக்கு. கிளம்பி போகும்போது யாக்கோபு யார்? அவனுக்கு ரெண்டு சைடு இருக்குது. ஒரு சைடு என்னன்னா, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவனுடைய பாசிட்டிவ் சைடு என்னன்னா, அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவ்வளவுதான். அவனுடைய நெக்ஸ்ட் சைடு என்னன்னா, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். ஒரு பக்கம் பாசிட்டிவா அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ரெண்டாவது அவனுடைய நெகட்டிவ் சைடு, தகப்பனையும் கூட பிறந்த சகோதரனையும் ஏமாத்திட்டு இப்ப ஜீவன் தப்ப ஓடிட்டு இருக்கிறான். கிளம்பி போகும்போது அவன் என்ன மனநிலைமையில போயிருப்பான்? ஐயோ, நம்முடைய சகோதரன் நம்மை கொல்றன்னு சொல்லிட்டான், தப்பிச்சு போக போறோம், நம்ம கூட யாருமே இல்லை, நம்மள யாருக்குமே நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, போற இடத்துல நம்ம எப்படி இருக்க முடியுமோ தெரியலையே. அவன் போய் சேரக்கூடிய இடத்துக்கு அவன் சேருவான்றது கூட கேரண்டி கிடையாது. ஏன்னா வனாந்தரமான பாதையில அவன் நீண்ட நெடுநாள் பிரயாணம் போனோம். அந்த வனாந்தரத்தின் பாதையில பாத்தீங்கன்னா, கொடிய விஷநாகங்கள் இருக்கும், விஷப்பூச்சிகள் இருக்கும், கொடிய மிருகங்கள், காட்டு மிருகங்கள் இருக்கும். எந்த நேரத்திலும் அவைகளால் இவன் கொல்லப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. இவனுக்கு எந்த ஒரு பாதுகாப்புக்கான சூழ்நிலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனி மனிதனாய் புறப்பட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போது போய் சேருவானான்ற கேரண்டி இல்லை. மன சோர்வு, ஏமாத்தி விட்டேன், உயிரை குறித்த பயம் எதுவுமே இல்லை, வெறும் கையனா போறான். பகல் நேரம் நடந்தான், சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, இனி நடக்கிறதுக்கு வெளிச்சமும் கிடையாது. சோர்வோடு படுக்கிறான். படுத்து தூங்குறும் போது அவன் துணிகோடு எடுத்துட்டு போல தலைக்கு வச்சு படுக்கிறதுக்கு, அங்கிருந்து ஒரு கல்ல தூக்கி தலைக்கு வச்சு படுக்கிறான். அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அந்த நிலையிலே தான் அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உண்மையான ஆவிக்குரிய உலகத்தை அவனுக்கு காட்டுறாரு. மாம்ச உலகத்திலே அவன் ஒரு திருடன், ஏமாற்றிக்காரன். மாம்ச உலகத்திலே தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றினவன். மாம்ச உலகத்திலே அவன் தனி மனிதனாய் பிரயாணம் பண்ணுகிறவன். மாம்ச உலகத்தில் அவனுக்குன்னு யாருமே கிடையாது. இந்த பிரயாணத்தில் அவனுக்கு பாதுகாப்புக்கு சான்ஸே கிடையாது. எந்த நேரத்திலும் அவன் எப்படியும் கொல்லப்படலாம். இதுதான் மாம்ச உலகத்தின் அவனுடைய நிலை. ஆனால் அதையும் தாண்டி ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆவிக்குரிய உலகத்தை அவன் படுத்து தூங்கும் போது ஆண்டவர் காட்டுறார். அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஒரு சொப்பனத்தின் மூலமாக, அப்பா உனக்கு ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குது, இதுதான் ரொம்ப ரியல், இந்த ரியாலிட்டியை நீ பார், இந்த உண்மையை நீ பார். என்ன? அவன் படுத்திருக்கிற அந்த இடத்திலிருந்து ஒரு ஏணி பூமிக்கு வானத்திற்கு இணைக்கப்படுகிறது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். மேலாக தேவனாகிய கர்த்தரே அந்த ஏணிக்கு மேல நின்று நேரடியாக அவனை கவனிச்சிட்டு இருக்கிறார். இதான் ரொம்ப அற்புதமானது. தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் ஏறுகிறார்கள் ஏற்கனவே கூட தான் வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏறுறாங்க அப்புறம் தான் இறங்குறாங்க. அப்படின்னா ஏற்கனவே அவங்க கூட தேவ தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அது அவன் கண்ணுக்கு தெரியல. தேவ தூதர்கள் அவனோடு கூடவே பிரயாணம் பண்ணி கூடவே வராங்க. அப்படி வரும்போது அவன் கண்ணுக்கு அதை மாம்சத்துல தெரியல. ஆவிக்குரிய மண்டலத்திலே அது இருக்கிறது, ஆனால் மாம்சத்தில் அவனுக்கு தெரியாது. அந்த தேவ தூதர்களை கர்த்தர் காட்டுற ரியல் அதனுடைய உண்மையான காரியத்தை அவனுக்கு ரியலா பார்க்க வைக்கிறார். தேவ தூதர்கள் ஏறாங்க இறங்குறாங்க. அதுக்கு மேலாக அந்த ஏனியின் உச்சியிலே தேவனாகிய கர்த்தர் நேரடியாய் அவனை பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய நேரடி பார்வையில் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். யாக்கோபு தூங்கிக் கொண்டிருக்கிறான். யாக்கோபின் தேவன் விழித்திருந்து அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறார், பாதுகாத்துட்டு இருக்கிறார். தன்னுடைய நேரடி பார்வையில் அவனை பாதுகாத்துட்டு இருக்கிறார். தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். தன்னுடைய நேரடி பார்வையில் அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதான் பிற்காலத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் விழிச்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அந்த உண்மையை கர்த்தர் காட்டுற, இதுதான்ப்பா உனக்கு நான் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு. நீ தனியா இருக்கிறன்னு நினைக்கிற, நீ தனியா இல்லை, என் தூதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறாங்க. யாருமே உன்னை கவனிக்கல பாதுகாக்கல நினைக்கிற இல்ல, நான் நேர இருந்து என்னுடைய நேரடி பார்வையிலோட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ தனியா இல்ல, இப்படிப்பட்ட பரலோக சேனையின் டோட்டல் ப்ரொடெக்ஷன் நீ இருக்கிற, முழு பாதுகாப்போடு நீ இருக்கிற. இதுதான் உண்மை. நான் சொல்றேன், அன்றைக்கு யாக்கோபோரு எத்தனா இருந்த அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு இத்தனை தேவ தூதர்களும் ஆண்டவருடைய நேரடி பாதுகாப்பும் அவனுக்கு இருந்தது உண்மையானால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு எத்தனை தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்திருந்து எந்தெந்த நேரத்தில் நம்மை பாதுகாக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? 100% அது உண்மை. 100% உண்மை. தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார், எந்தெந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கிறார்கள். 100% உண்மை. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் 100%க்கு உண்மை. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 1:14 நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் எல்லாம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்காக அவர்கள் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள். அப்படி இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க. எத்தனை ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து வந்து பிசாசு நமக்கு விரோதமா என்னதான் காரியம் செஞ்சாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதற்கு அதை விட தீவிரமாய் உண்மையா இருக்கிறார். ஆமேன். அதான் உண்மை, அதுதான் உண்மை, 100%க்கு உண்மை. என் உள்ளத்து என் வாழ்க்கையில அதை நான் லைவா நான் அனுபவிச்சிருக்கிறேன். தைரியமா நல்லா சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். நமக்கு நேரிடுகிற சூழ்நிலைகளிலே நம்ம எப்போ மறித்து போக வேண்டியவர்கள், ஆனா ஆண்டவர் பாதுகாக்கிறார், 100% பாதுகாக்கிறார். அது 100%க்கு உண்மை. இதை சொல்லும்போது எனக்கு அந்த விபத்தை எனக்கு இன்னைக்கும் நினைச்சு பார்க்கிற ஆச்சரியமான ஒரு காரியம். 2017 August 16 அன்னைக்கு ஒரு பயங்கர கார் விபத்துல நான் சிக்கிறேன். நல்ல 130 km ஸ்பீட்ல நாங்க வரும்போது ரோட்ல ஸ்கிட் ஆயிடுச்சு கார். நானும் ஒரு பாஸ்டர் தான் போறோம், ஸ்கிட் ஆயிடுச்சு சொன்னேன். ஆனா இப்ப இன்னும் சில விஷயத்த சொல்றதில்ல, நடந்ததுல ஸ்கிட் ஆகி அந்த 130 km ஸ்பீட்ல வந்து அப்படியே கார் ரோல் ஆயிடுச்சு. 3-4 பல்ட்டி அடிச்சு விழுது. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பட்டியில் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து அப்பவே மெமரி போயிடுச்சு, சுயநினைவு போயிடுச்சு. அதோ சுயநினைவு போனது மட்டுமல்ல, சுயநினைவு வந்த பிறகும் மெமரி போயிடுச்சு. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் அதோட இம்பாக்ட் என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது பின்னால. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல நான் வந்து ஒரு எங்கிட்ட இருந்த ஒரு செல்போன், அந்த செல்போனுக்கு வந்து ஒரு கேஸ், நல்ல லெதர் கேஸ் இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பிடிச்சுக்கிட்டா கூட கிடையாது. அந்த செல்போனுடைய அந்த இம்பாக்ட்ல அந்த உள்ள காருக்குள்ள அடிச்சு, அது எங்க அடிச்சு என்னாச்சுன்னு தெரியல, அந்த லெதர் கேஸ் எல்லாம் பீஸ் பீஸா கிழிஞ்சிருச்சு. அதுல கையில பிடிச்சி இழுத்தா கூட கிடையாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த இந்த லெதர் கேஸ் வச்சிருக்கேன் நான் வீட்டுல. அது இழுத்தா கூட கிடையாது, ஆனா அதெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அது கிழியறது வந்து சான்ஸே கிடையாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அது எப்படி அது கிழியதை வச்சு நான் யோசிச்சு பாக்குறேன், இது எப்படி நடந்திருக்கும்னு. நான் கட்டியிருந்த பெல்ட் அறுந்து போச்சு, துண்டு அறுந்து போச்சு. நான் இடுப்புல கட்டியிருந்த பேண்ட்ல கட்டியிருந்த பெல்ட் அறுந்துருச்சு. யோசிப்பா அந்த அதோட இம்பாக்ட் நான் யோசிப்பேன். செல்போன் இதெல்லாம் கிழிஞ்சிருச்சு, செருப்பெல்லாம் எல்லாம் கிழிஞ்சு பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை நடந்தும் பெரிய காயம் நடந்தது உண்மைதான், ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் எனக்கு சுயநினைவு கொஞ்ச நேரம் இல்லாம இருந்து, அதன் பிறகு சுயநினைவு வந்து மெமரி பவர் வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஞாபக சக்தி போயிடுச்சு. வந்த பிறகு நான் 100% நார்மல் ஆயிட்டேன், 100% நார்மல். ஒரு அடுத்த ஒரு 45 minutes எதுவுமே நடக்காதது போல இருந்தேன். திருப்பி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி வந்து வண்டி உருண்டு கிடக்குது. திருப்பி அதே இடத்துக்கு நாங்க இன்னொரு ஒரு கார்ல ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு. வந்து அதே இடத்துல வந்து திருப்பி நாங்க ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணி அதை லைட் அடிச்சு கார் உருண்டு கிடக்குற காரை நாங்க வீடியோ எடுத்தோம். நான் எடுத்தேன். மழை பெஞ்சிட்டு இருக்குது, மழை மேல தூரிட்டு இருக்குது. நாங்க வந்து விழுந்த கார் உருண்டு அப்படியே அவ்வளவு தூரத்துல கிடக்குது ரோட்ல இருந்து. அதை நானும் அந்த பாஸ் வீடியோ எடுத்தோம். நம்ம கார் இங்க எப்படி விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே நின்று வீடியோ எடுத்தோம். எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த 45 minutes எல்லாமே 100% நார்மல். நான் ஒண்ணு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், தேவ தூதனை நிச்சயமா என் தலைக்கு மேல கையை வச்சு பாதுகாக்கலன்னு அந்த ஸ்பாட்ல அவுட் ஆயிருக்கணும். அது மட்டும் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியல, அது மட்டும் தான் தெரியுது. அப்படிதான் இருக்கணும். இப்படிதான் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், சதம் நடக்குதுன்ட்டு இல்ல. ஆண்டவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்றாரு. அது மட்டும் நிச்சயம், ப்ரொடெக்ட் பண்றாரு நிச்சயம். அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல, ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் தெரியுது, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை. அதை நீங்க பார்க்க தெரியணும். இப்ப நான் சொல்றேன், இந்த இடத்தில் 100% நிச்சயத்தோடு சொல்றேன், இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார். 100% நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார். 100% சொல்றேன், ஏராளமான தேவதூதர்கள் இந்த ஸ்தலத்துல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க. 100% பாத்தீங்களா? இல்ல, மாம்ச கண்களில் நான் அதை பார்க்கல. ஆனால் ஒண்ணு எனக்கு தெரியும், 2 பேரோ அல்லது 3 பேரோ என் நாமத்தில் எங்கே கூடி வந்தாலும் அவர் நடுவில் நான் இருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், அந்த கண்களில் நான் பார்க்கிறேன். 2 பேருக்கு மேல இருக்கிறோம், என் இயேசு இங்க கண்டிப்பா இருக்கிறார். இதுக்கு மேல இன்னும் உதாரணம் எனக்கு வேணுமா? இருக்கு. 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவன் இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி வெளிப்படுத்தல் 2:1 அறிமுகப்படுத்துறார். இது பொன் குத்து விளக்கு என்பது சபை. சபையின் நடுவிலே நான் உலாவுகிறேன், இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த சபையிலே ஆராதனையில் இங்க இருக்கிறார். 100% இங்க ஒவ்வொருத்தரும் கூடியிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கென்று அனுப்பப்பட்டிருக்கிற பணிவிடை ஆவிகள், இந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அத்தனை தேவதூதர்கள் கண்டிப்பா இங்க இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு தூதன் வச்சா கூட இவ்வளவு இதே சேம் காங்கிரிகேஷன் இங்க தூதர்கள் இருக்கிறாங்க. 100% உண்மை. இது உண்மை. நீங்க இருக்கிறது உண்மையோ இல்லையோ, தேவதூதர்கள் இருக்கிறது உண்மை, நீங்க இருக்கிறது உண்மையோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து இருக்கிறது உண்மை. ஆமென். அதான் உண்மை. ஏன்னா வசனம் சொல்லுது, இதுல வந்து செகண்ட் தாட்டே கிடையாது, இதை மாத்தி யோசிக்கிறதே கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் உண்மை, அதுக்கு மிஞ்சி யோசிக்கிறது ஒண்ணு. இதுதான் ஆவிக்குரிய கண்கள், இது ஆவிக்குரிய விதத்துல பாக்குறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்க யோசிக்கணும், நான் ஆவிக்குரியவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் ஆண்டவருடைய பாதுகாப்பு 24 மணி நேரம் எனக்கு இருக்கிறது, நான் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் ஆண்டவருடைய வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக நான் என் ஆண்டவரால் 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இதான் உண்மை. அப்ப வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை. இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா சொல்லலாம். யாக்கோபு பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பார்த்தோம், இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லணும்னா சொல்றேன். வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 1:9-10 வாசிங்க.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக,
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக,
யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்,
யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்,
நீர் அவனையும் அவன் வீட்டையும்,
நீர் அவனையும் அவன் வீட்டையும்,
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ,
அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ,
அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று,
அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று,
ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான்.
போதும், இது பிசாசு கொடுக்கிற சாட்சி. நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை அடைத்து பாதுகாக்கிறீர், ப்ரொடெக்ட் பண்றீர்கள். இவனுக்கு எப்படி அந்த வேலை தெரிஞ்சது? இவன் யோபு தாக்குறதுக்கு நினைக்கிறான், முடியல. யோபுவை அவன் பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஃபெயில் ஆயிடுது. அவனால ஜெயிக்க முடியல, யோபு நேரடி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் பாக்குறான், ஓ, ஒரு வேலி அடைச்சிருக்கிறார் கர்த்தர், அதை தாண்டி நம்மளால அவனை ஒண்ணு தொட முடியலன்னு அப்பதான் உணர்றான். அதை தான் அவன் கடைசியில அவனுடைய ஃபெயிலியர் டைரக்டா அவனை அட்டாக் பண்ண முடியல. கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கிறீர், அதனாலதான் அவன் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறான். அவன் சொல்றதுக்கு காரணம், அவன் ஏற்கனவே அட்டம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டான். பிசாசு ஒண்ணு சொல்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு விரோதமா பிசாசு எத்தனை அட்டாக் பண்றான் தெரியுமா? நமக்கு ஏதாவது பெருசா ஒண்ணு நடந்தாதான் நமக்கு அது தெரியுது. ஒவ்வொரு செகண்டும் உங்களை அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கிறான். உங்கள் சிந்தனையில் அட்டாக் பண்றான், உங்களுடைய சரீரத்தில் அட்டாக் பண்றான். உங்களுக்கு ஏதாவது விபத்தை ஏற்படுத்த முடியுமா? வியாதி ஏற்படுத்த முடியுமா? பிரச்சனை ஏற்படுத்த முடியுமா? மன சோர்வை ஏற்படுத்த முடியுமா? எப்படியாவது உங்களுடைய பாவத்தில் தள்ள முடியுமா? கத்தரை விட்டு பிரிக்க முடியுமான்னு 24 மணி நேரம் அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கிறான் உங்களை. நம்ம எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா பல அட்டாக் நம்ம கண்ணுக்கே தெரியுது இல்லை. அது வேலையில் அங்கேயே அடிச்சுட்டு அங்கேயே போயிடுது, வேலையிலேயே வந்து மோதிட்டு போயிடுறான். அது தாண்டி அவனை பக்கத்திலே வர முடியாது, நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம நம் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கிறோம், அவன் அட்டாக் அந்த வேலையோடு முடிஞ்சிருது. சில நேரத்துல கர்த்தர் ஒரு பர்மிஷன் கொடுத்து, இந்த பிரச்சனை வந்தாலும் என் பிள்ளை நிப்பான்னு சொல்லி கர்த்தர் பர்மிஷன் கொடுத்து கொஞ்சம் வேலையை தாண்டிப்போ அப்படின்னு விட்டா மட்டும்தான் நமக்கு அது தெரியுது. இல்லாத பட்சத்தை நமக்கு தெரிய மாட்டேங்குது. இத்தனை பிரச்சனை வந்தாலும் என் பிள்ளை நிப்பான், ரைட் அப்படின்னு அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா மட்டும்தான் நமக்கு நாலேஜுக்கே வருது, இல்லைன்னா அது வரமாட்டேங்குது. அதனால தினந்தோறும் 24 மணி நேரம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். ஆனாலும் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நம்பி சில விஷயத்துல பர்மிஷன் கொடுக்கிறார். பிசாசுக்கு, ரைட், நீ தொடு, உன் சரீரத்தை தொடு, உன் சிந்தனையை தொடு, உன் குடும்பத்தை தொடு, அவன் பிசினஸ் தொடு, எங்கே தொடு, ஆனாலும் என் பிள்ளை எனக்காக வைராக்கியமாய் நிற்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்பதான் நமக்கு தெரியுது, ஓஹோ, பிசாசு நம்மளை தொட்டிருக்கிறான்னு அப்பதான் நமக்கு தெரியுது. இல்லாத பட்சத்தில் அவன் பக்கத்துல வர்றது நமக்கு தெரியறதே கிடையாது. ஆண்டவர் தூரத்திலேயே பாதுகாத்துறார் நம்மளை. இதுதான் உண்மை. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, பிசாசே சாட்சி கொடுக்கிறான், இதுதான் உண்மை. அப்ப இவ்வளவு தூரம் பாதுகாப்பான ஒரு இடத்துல நாம வாழ்கிற நாம் இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலேயே நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க தெரிந்து கொள்ளுங்கள். எலிசாவை போல, கேயாசியை போல பார்க்க கூடாது, எலிசாவை போல நம்ம பார்க்கணும். அதுதான் வெற்றியின் வாழ்க்கை. கேயாசியை போல பார்த்தீங்கன்னா மனசோர்வு வரும், பயம் வரும், திகில் வரும். எலிசாவை போல பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் நாம் நிற்போம். ஆமேன். சரி, ஒன்னு பாதுகாக்கும்படி ஆவிக்குரிய உலகம் பரலோகம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ரெண்டாவது, இப்ப நெகட்டிவான ஒரு சைடு காரியத்தை சொல்றேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம், ஆவிக்குரிய உலகத்தின் அடுத்த பகுதி, 22:31 வசனம். எண்ணாகமம் 22:31.
அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான்.
அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கும்படி கர்த்தர் பீலேயாமுடைய கண்களை இப்ப திறக்கிறார். இது நெகட்டிவான சைடு. வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். பீலேயாம் இப்பொழுது பாலாக்க ராஜாவை பார்க்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறான். போகும்பொழுது ரொம்ப நல்ல பணம் கிடைக்க போகுது, எக்கச்சக்கமா திருப்பி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அப்படியே போறான். போற வழியிலே இவனை சுமந்து கொண்டு போகிறதான கழுதை நிற்கிறது. அப்ப இவன் அடிக்கிறான், அது சுவரோடு போய் அவனுடைய காலை நசுக்குது. திருப்பி அடிக்கிறான், திருப்பி அதை உடனே அங்கேயே படுத்துக்குது. மூணாவது தடவை அடிக்கிறான், எழுதுரு. மூணு தடவை அடிச்சோடனே அது திருப்பி கேட்குது, நீ என்ன இது வரைக்கும் மூணு தடவை அடிச்சது என்னன்னு கேட்குது. கரெக்டா நம்பரோட கேட்குது, மூணு தடவை ஏன் அடிச்சான்னு கேட்குது. இவன் அப்போ அது பயப்பட வேண்டாம், அட கழுத பேசிச்சு, அழறி கழுதை விட்டுட்டு ஓடி இருக்கணும் இல்ல. யூஸ்வலா அப்படி நம்ம ஒரு கழுதை நம்ம கிட்ட திடீர்னு பேச நம்ம என்ன பண்ணுவோம், தலைதறிக்க ஓடியே போயிடும். ஐயோ கழுத நம்மகிட்ட என்னமோ பேசுறான்னு தலைதறிக்க ஓடியே போயிடுவோம். இவன் திருப்பி பதில் பேசலாம் கழுதுகிட்ட, ரொம்ப கேஷுவலா பேசலாம். ஏன்னா இவன் மைண்ட்ல வந்து கழுதை பத்தியும் தெரியல, எதுவும் தெரியல. இவன் மைண்ட் ஃபுல்லா பணம் தான் ஞாபகத்தில் இருக்குது. பணத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை மைண்ட்ல இல்ல. போவோம், பாலாக்கு நிறைய பணம் கொடுப்போம், அதை தூக்கிட்டு வரப்போறோம், அதை மட்டும் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறானே தவிர அதனால அவனுக்கு எதுவுமே தெரியல. கழுது பேசுதா, மனுஷன் பேசுறான்னு எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பார்த்தார், இவன் கழுதை வச்சு பேசினா கூட இவன் பயப்பட மாட்டான் போல இருக்கு. கண்ணை கொஞ்சம் திறக்கிறாரு. கழுதைக்கு கண்ணு ஏற்கனவே திறந்துருக்குது, இவனுக்கு தான் கழுதை விட மோசமா இருக்கிறான், இவன் கண்ணு தான் திறக்கப்படல. கடைசியில கர்த்தர் வந்து இவன் கண்ணை திறக்கிறாரு. அங்க யோசிச்சு பாருங்க, எலிசாவுடைய கண்ணு முதலே திறந்திருக்கிறது, அப்புறம் கேஎஸ்டி கண்ணு ஜெபத்துல திறக்கிறாரு. இங்க இவன் வந்து இந்த தீர்க்க தரிசி கழுதையோட கேவலமா இருக்கிறான். கழுதையோட கண்ணு ஏற்கனவே திறந்திருக்குது, இவன் கண்ணு தான் திறக்கல. இப்ப ரெண்டாவது தான் இவனுடைய கண்ணு திறக்குது. திறந்து பார்த்தா கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். அப்பதான் உணர்ந்து விழுந்து பணிஞ்சுட்டானான், ஏன் இவனுடைய கண் இப்ப திறக்கப்படும். இந்த பிளையாம் இப்படி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மாம்ச உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் சிறந்த தீர்க்கதரிசிகளில் பிளையாமும் ஒருவன் அப்படின்னு நான் நிச்சயமா ஒத்துக்குவேன். பழைய ஏற்பாட்டு சிறந்த தீர்க்கதரிசிகளில் பிளையாமும் ஒருவன், நிச்சயமா ஒருவன். ஏன்னா அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை அப்படி பிட்டு பிட்டு வைப்பான். வேற எந்த தீர்க்க தரிசி சொல்லாத அளவுக்கு அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போல இருப்பாங்க, சந்தன தோட்டத்தை போல இருப்பாங்க. என்ன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் அழகா அவனுடைய ஃபியூச்சர் அழகா தீர்க்க தரிசனம் உரைப்பான். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இயேசு கிறிஸ்துவை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லுவான். சரியான ப்ராபர்ட்டி இவனுடைய தீர்க்க தரிசனத்தில் படிக்கணும், அவ்வளவு அருமையான தீர்க்க தரிசி. ஆனா இவன் ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு தான், பண ஆசை. இவ்வளவு நல்ல ஒரு தீர்க்க தரிசியாய் தேவன் அவனை வைத்திருந்தும் இவனுக்குள்ள இந்த பண ஆசை அவனை அப்படியே வழி விலக பண்ணுது. இவனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது, என்னன்னா இவன் ஒன்னு சொன்னா அது நடந்துடும். அவ்வளவு தூரம் ஒரு பெரிய ப்ராஃபிட். இவன் இதை புறஜாதி ராஜாவாய் இருக்கிற பாலாக் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இவன் என்ன சொன்னாலும் நடக்கும்னு. இவன் ஒருத்தனை சபிச்சானா அவன் அவுட், சபிச்சு அவன் சபிக்கப்பட்டுருவான். இவன் என்ன சொன்னாலும் நடக்கும், அவ்வளவு அத்தாரிட்டி அவன் வாயில் இருக்குது, இவன் வார்த்தையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தேவ மனுஷன். ஆனா கடைசியிலே இவன் சபிக்கப்படும், இவனை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு கூலி போசி ஆள் அனுப்புறான். ஆனால் பிள்ளையான் ஃபர்ஸ்ட் சொல்றான், கர்த்தர் என்னை அனுப்பினாலொடிய நான் வரமாட்டேங்கிறான். அன்றைக்கு கூட தங்கி இருக்க வைக்கிறான். தங்கி இருக்க வைக்கும் போது ஆண்டவர் அவன் கூட பேசுறார். வாசிக்கலாம், 9வது வசனத்துல வாசிக்கலாம். 22
தேவன் பீலையாம் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பீலையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன்
பீலையாமை நோக்கி
நீ அவர்களோடு போக வேண்டாம்.
அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம்.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
என்று கர்த்தர் சொல்லிட்டார். இதோடு அவன் ஸ்டாப் ஆயிருக்கணும். ஆனா இந்த முதல் அட்டெம்ப்ட்ல வந்து அவன் நியாயமா சொல்லி அனுப்பிட்டான், கர்த்தர் எங்களை அனுமதிக்க மாட்டோன்ட்டாரு, நீங்க போலான்ட்டான். பாலாக் என்ன செய்கிறான், மறுபடியும் அவனை விட இன்னும் சிறந்த பெரிய பிரபுக்களை அனுப்பி இன்னும் பெரிய அளவுக்கு வெகுமதி கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறான். மறுபடியும் அவன் அந்த ஜனங்களை தங்க வைக்கிறான், அந்த பிரதிநிதிகளை தங்க வச்சு மறுபடியும் ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறான். ஏற்கனவே ஒரு தடவை விசாரித்த போது ஆண்டவர் போகக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்களை சபிக்க கூடாது போகாதன்ட்டாரு. இப்ப அவன் மறுபடியும் விசாரிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன் சிந்தனை ஃபுல்லா போகணும்னு இருக்குது, போ அவ்வளவுதான். ஆண்டவர் முதல்ல சொன்னதான் ஃபைனல். இப்ப அவன் தொடர்ந்து அவன் அதற்கு மிஞ்சி தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கும் போது ஆண்டவர் போ, அதை இன்னொரு சொல்ல சரியா சொல்ல போனா தொலைஞ்சு போங்கிறார். எப்படி போ, உன் இஷ்டம், நீ போறத போய்க்கிட்ட. இப்போ இவனுக்கு என்னன்னா, சரி ஆண்டவர் தொலைஞ்சு போனது காதல விடல, கடைசியா சொன்ன போ மட்டும் தான் காதல விழுந்துச்சு, தொலைஞ்சிருந்தது காதல விடல. அதை மட்டும் கேட்டுட்டு சரி போன்ட்டாரு ஆண்டவர், கிளம்பிட்டான். வண்டியை பொட்டிட்டு கழுத்து மேல ஏறி கிளம்பிட்டான். போகும்போது ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு விரோதமாய் நிற்கிறார். இது மாம்ச கண்களில் அவனுக்கு தெரியவில்லை. அது உருவின பட்டயத்தோடு நிற்கிறதான தூதரானவர் அது வேற யாரு இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் அது தெரிகிறது. நல்லா கவனிக்கணும், இதுல பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஆவிக்குரிய மண்டலத்தில் ரெண்டுமே இருக்குது. நான் முதல்ல சொன்னது முழுக்க முழுக்க பாசிட்டிவ், நம்மளை பாதுகாக்கும்படி 24 மணி நேரமும் பரலோகம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது, அது பாசிட்டிவ். அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உணர்த்தும் பொழுது, இது தப்பு, இதை செய்யாத, இது உனக்கு உரிய காரியம் கிடையாது, இப்படி நீ நடக்கக்கூடாது என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு எச்சரிக்கும் பொழுது, அதையும் தாண்டி மிஞ்சி கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்ய நீங்கள் துணிகரமாய் நினைக்கும் போது, அந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு விரோதமாய் நிற்பார். அவர் நிற்கிறது நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியாது. ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும், மாம்ச கண்களுக்கு தெரியாது. மாம்சீகத்தில் கர்த்தர் விரோதமாய் நிற்கிறது தெரியாது, ஆனால் அது ஆவிக்குரிய உலகத்தில் அது நடக்குது. அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வேறு வழியெல்லாம் கடைசி நேரத்தில் இவனுக்கு தன்னை வெளிப்படுத்துறார், அப்பதான் பணிகிறான். ஆனால் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஊழியத்தில் எல்லாமே முழுவதும் குழப்படியாய் போய் கடைசியிலே இதே எண்ணாக 31:8 பார்த்தீங்கன்னா பேலையாம் கொல்லப்படுவான், அவனுடைய வாழ்க்கை பிரச்சனையாயிடும். இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய உலகம் ரியல். இந்த ஆவிக்குரிய உலகம் ரியல்ன்றதுல முதல் காரியம் நமக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன, 24 மணி நேரமும் நாம் பரலோகத்தினால் பாதுகாக்கப்படுகிறோம். பரலோகத்தின் சேனை நம்மை பாதுகாக்கிறது, ஒண்ணு நல்லது. ஆனா அடுத்தது, ஆவிக்குரிய உலகத்தின் அடுத்த உண்மை என்ன, நான் ஒரு காரியத்தை தவறு என்று தெரிந்தும் தேவ சித்தம் இல்லை என்று தெரிந்தும் அந்த காரியத்திலே நான் இறங்கி செயல்படுவேனானால் என் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்பாக நிற்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தோட கர்த்தர் அப்படி நிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் தடவை நல்ல தரமா சொல்றார், வேண்டாப்பா அவங்களை அனுப்பிடு, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்களை சபிக்கிறதுக்கு இவங்களோட நீ போகாதேன்னு. முதல்ல அவன் கரெக்டா தான் இருந்தான். இரண்டாவது முறை திருப்பியும் அடுத்த பிரபுக்கள் வரும்பொழுது அவன் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய சித்தத்தை தெரிந்திருந்தும் அதை மீறி கொண்டு போகிறதற்கு அவன் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு விரோதமாய் நிற்கிறதை அவனால் கண்களில் பார்க்க முடியல, ஆனால் ஆண்டவர் அங்கே இருந்தார். நல்லா கவனிக்கணும், பரலோகம் நமக்கு ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒரு பக்கம் நம்மை பாதுகாக்கிறதுக்கு 24 மணி நேரம் நமக்கு ஆயத்தமா இருக்குது, நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு. அதே நேரத்தில் அதே பரலோகம், நம்ம தேவ சித்தம் இல்லை என்று தெரிந்தும் அந்த காரியத்திலே நாம துணிகரமாய் இறங்கினால் நமக்கு விரோதமான உருவின பட்டயத்தோடு நிற்கவும் அதே பரலோகம் தான் நிற்கிறது. புரிதா? இதுல நம்ம இதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்குது, இதை நம்ம பார்க்கணும். பாதுகாப்பை பார்க்கிற நாம் உருவின பட்டயத்தையும் நம்ம பார்க்கறது நமக்கு தெரியும். தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தினை நான் துணிகரமாய் தொடர்ந்த ஒரு காரியத்தை செய்தால் என் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் நிற்கிறார், அது இயேசு கிறிஸ்துவே விரோதமாய் நிற்கிறார் என்பதை என் ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்க வேண்டும். புரியுதா? இதுல ரொம்ப கவனத்தோடு நம்ம இருக்கணும். கர்த்தர் ஒரு தடவை ஒரு காரியத்தை வேண்டான்ட்டார்னா விட்டுடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய மண்டலத்தை நம்ம ஒண்ணு இருக்குது, நம்ம கண்ணுக்கு மறைவில் இருக்குது. ஒரு காரியம் இது உனக்கு தேவ சித்தம் கிடையாது, இதனை செய்யாத, வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா விட்டுருங்க. அதை எப்படியும் செஞ்சே ஆகணும்னு முனைப்பா இருக்காது. புரியுதா? வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுடுங்க. அதுக்கு மேல நீங்க தொடர்ந்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முன்னாலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் முன்னால் குறுக்க வந்து நிற்பார். அது உங்க கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பணிந்து கொண்ட போது கர்த்தர் என்ன பேசுறார் தெரியுமா? 32 படிங்க.
கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையே இதனோட மூன்று தரம் அடித்தது என்ன?
கர்த்தருடைய தூதனானவர் கரெக்டா கேக்குறார், மூன்று தரம் அடித்தது என்ன?
உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைப்பேன்.
உயிரோட வச்சிருப்பேங்கிறார். நீ கழுதை விட மோசமானவன், தேவனுடைய சித்தம் இல்லைன்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தும் அதை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தன் துணிகரம் கொள்வான், ஆனால் அவன் கழுதை விட மோசமானவன். கழுதைய உயிரோடு வச்சு நான் உன்ன பண்ணு போட்டிருப்பேங்கிற ஆண்டவர். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற அடுத்த காரியத்தை நம்ம தெரியணும், பார்க்கணும். இது நெகட்டிவ் சைடு. ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லுவார். எப்படி? பைபிள்ல வச்சு சொல்லுவார். அவன் அந்த காரியத்திலே தேவ சித்தம் இல்லை அப்படின்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துறாருன்னா, அதை நிறைவேற்றுகிறதற்கு நீங்க முயற்சி செய்யக்கூடாது. சூழ்நிலைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம மட்டும் செயல்பட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு விரோதமாய் பட்டை தூறிவிட்டேன். அப்ப சொல்லுவார், நீ இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தேன்னா உன்னை நான் கொண்டு போட்டிருப்பேன். புரியுது? அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா உன்னை நான் கொண்டு போட்டிருப்பேன். இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படித்தான் நடக்குது. புரியுது? நிறைய பேருடைய அகால மரணங்கள் அப்படித்தான் நடக்குது. அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. கர்த்தர் கடைசியில் ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய உலகத்திலே நம்ம விளையாடிடக்கூடாது. ஆவிக்குரிய உலகம் அது ரியல். தெய்வ சித்தத்துக்கு மாறாக போகும்போது ஒரு லெவலுக்கு அது பொறுத்து கொண்டிருக்கும். ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அது பொறுமை இழந்து விடும். புரியுதா? அது ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இது ஆவிக்குரிய உலகம். இதுல நம்ம தேவ சித்தத்தை பார்த்து கிளீனா போகணும். அதுல கொஞ்சம் தவறுனாலும் ஆவிக்குரிய உலகம் பரலோகம் நமக்கு எதிராக நிற்கும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, மூணாவது இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இந்த 24ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி விட்டார். அன்றைக்கு சாயங்கால நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய சீஷர்களில் ரெண்டு பேர் எம்மாவு என்கிறதான ஊருக்கு நேராக அவங்க போறாங்க. வாசிக்கலாம், 30-31 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம்.
அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு
அவரை அறிந்தார்கள்.
உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு சீஷர்களோடு சேர்ந்து போறார். அவர்களோடு கூட போய் பந்தி இருக்கிறார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை இயேசு கிறிஸ்து என்று அறிந்தார்கள். உடனே மறைஞ்சிட்டார். இந்த ரெண்டு சீஷருடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்திலே பார்க்கும்படி அவருடைய கண்களை திறக்கிறார். இப்ப நீங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார். இது 13ஆம் வசனத்துல 31 வரைக்கும் இந்த சம்பவம் இருக்குது. அவ்வளவு ஃபுல்லா படிக்க டைம் இல்லை, நான் சொல்லிட்டே போறேன். சீஷர்கள் இந்த ரெண்டு பேரும் எம்மாவு என்கிற கிராமத்திற்கு நேராக மனசோர்வோடு போறாங்க. ஐயோ, இந்த இயேசு கிறிஸ்து நம்பி நம்ம படகு வலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே, இப்ப இவர் இறந்து போயிட்டாரே, இப்ப நம்ம எங்க போவோம், நம்ம என்ன பண்ணுவோம் என்று சொல்லி சோர்வோடு பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. இப்ப இவங்க பேசிக்கொண்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே பின்னாலேயே கூட நடந்து வர்றார். ஆனால் ஒரு உருவம் அவர்களுக்கு தெரியுது. இதுல இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, வித்தியாசமான ஒரு தரிசனம். தரிசனம்னு சொல்றது ஒரு பக்கம் லைவ், இன்னொரு பக்கம் தரிசனம். இது எப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்திலே ஒரு மனிதன் கூடவே நடந்து வருகிறதை அவங்களால உணர முடியுது, பேச முடியுது, பார்க்க முடியுது. ஒரு மனிதன் கூடவே லைவ கூட நடந்து வர்றார். ஆனால் இவங்களுக்கு பார்க்கறது ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் தெரிகிறதே தவிர, உண்மையில் அது இயேசு கிறிஸ்து. ஆவிக்குரிய மண்டலத்தின்படி அவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் மாம்சத்துல வேறே தோற்றத்தோடு இயேசு கிறிஸ்து அங்க கூட நடந்து வர்றார். கூட நடந்து வருகிற இயேசு கிறிஸ்துவை இவர்கள் இயேசு கிறிஸ்துன்னு உணரல. ஏன்னா இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. மாம்சத்தின்படி பாக்குறாங்க, ஒரு நபரை தான் பாக்குறாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் இன்னும் பார்க்கும்படி அவனுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படல. அப்ப வருகிறதான அந்த நபர் அப்படியே கூடவே பேசிட்டே கவனிச்சுட்டே வராரு. கவனிச்சுட்டே வந்தவர் திடீர் என்று அவங்களோடு கூட பேச்சு கொடுக்கிறார். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்.
என்னப்பா பேசிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு.
அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான்.
அவர்கிட்டே கேட்கிறாங்க, நீர் வெளியூர்காரரான்னு கேட்கிறாங்க. அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அவர்கிட்டே கேட்கிறாங்க, நீர் என்ன வெளியூரா ஊருக்கு புதுசாங்கிறாங்க. அப்புறம்
அவர் எவைகள் என்றார்.
எவைகள், அவரும் பாருங்க அதுக்கேத்த மாதிரி இருக்கிறார். ஒண்ணுமே தெரியாம எவைகள், ஒண்ணும் தெரியாத மாதிரி அவரும் கேட்கிறாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. அப்புறம்
அதற்கு அவர்கள், நஸ்ரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார்.
நல்லபடியா பேசிட்டாங்க, மோசமாங்க பேசாம போயிட்டாங்க. இவர் நம்பி இருந்தாங்க, எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க சொல்லாம போனாங்க. நல்லபடியா தான் பேசினாங்க. அப்புறம்
நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள்.
பிரமிக்க பண்ணினார்கள்.
அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை நிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள்.
அவரையோ காணவில்லை அவர்கிட்டயே சொல்றாங்க. ரொம்ப கொடுமை, அவர்கிட்டயே பேசுறாங்க, அவரையோ காணவில்லைன்றாங்க. இத்தனையும் அவர் பொறுமையை கேட்டுக்கிறேன், நம்மகிட்டயே நம்மளே காணுங்கிறான்னு அப்படிங்க கேட்டுட்டு இருக்கிறேன். இவங்க இவ்வளவு தூரம் பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நேருக்கு நேரு பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துன்னு தெரியல, கண்ணு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணு திறக்கப்படலை, மாம்சீக கண்களை பார்த்தா இயேசுவை இயேசுவாய் பார்க்க முடியவில்லை. யாரோ ஒரு வழி போக்கனை போல, இன்னும் சொல்ல போனா வெளியூர்காரனை போல அவருங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு நிலைமை இதுதான். இயேசு கூட இருக்கிறாரு, ஆனா கூட இருக்கிறவரை இயேசுவை பார்க்க முடியல. யாரோ ஒருத்தனை போல பார்த்துட்டு கூட இருக்கிறவரை, இயேசுவை கூட இருக்கிறதே உணர முடியல. பக்கத்துல தான் இருக்காரு, பேசுறாரு, டெய்லி பேசுறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் உணர்த்துறாரு, நம்ம மைண்ட்ல பேசிட்டே இருக்கிறாரு. இதை செய்ய, இதை செய்யாத, இப்படி பண்ணு, நீ ஊழியம் செய்ய, அதை பண்ணு, இதை பண்ணு, யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்றான்னு சொல்லி இருக்கிறோம். சில நபர்கள் மூலமா வந்து ஆண்டவர் பேசுறாரு, வாங்க பிரதர் ஜெபிக்கலாம், அவங்க மூலமா கர்த்தர் தான் பேசுறாரு. போப்பா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நீங்க அந்த ஆளை யாரோ ஒரு ஆளு நினைச்சு விட்டுறீங்க. ஆனா அந்த நபர் மூலமா இயேசு கிறிஸ்து தான் கூட கூப்பிட்டுருக்காரு. வாங்க பிரதர் கொஞ்சம் ஊழிய செய்யலாம், ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அட உங்களுக்குதான் ஃப்ரீயா இருக்கு, எனக்கெல்லாம் ஃப்ரீ கிடையாது, டைம் கிடையாது, போய் போவோம் அப்படின்னு நினைச்சு விட்டாரோ. இயேசு கிறிஸ்து தான் அந்த நபர் மூலமா உங்களை கூப்பிட்டாருன்னு உங்களுக்கு தெரியல, போ நினைச்சு விட்டாரோ. எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வந்து பேசிட்டே இருக்கிறாரு வேற ரூபத்துல. இன்னைக்கு வேற மனுஷர் ரூபத்துல எத்தனையோ நபர்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க ஜெபிக்கலாம், பைபிள் படிக்கலாம், இது செய்யலாம், அது செய்யலாம். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுது, இவன் தானே கூப்பிட்டான், அவன் இல்ல, உள்ள இயேசு கிறிஸ்து தான் கூப்பிட்டாரு உங்களை. புரியுதா? இங்க இயேசு கிறிஸ்து தான் பேசிட்டு இருக்கிறாரு, ஆனா இவங்களுக்கு என்ன தெரியல, எவனோ ஒருத்தர் நினைச்சிட்டா இங்க வெளியூர்காரன் போல இருக்குன்னு அவர்கிட்டயே பேசுறாங்க. இதே தவறு இன்னைக்கு நம்ம செய்யறோம். ஆவிக்குரிய காரியத்தை, நிறைய காரியத்தை நிறைய பேர் மூலம் ஆண்டவர் நமக்கு இன்சிஸ்ட் பண்றாரு. நம்ம என்ன செய்யறோம், இவர் தானே அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், இவர் தானே சர்ச்சுக்கு டைமுக்கு சீக்கிரம் வாங்க, இவர் தானே அவர் சொல்லிட்டு தான் இருப்பார். அவருக்கு வேற இல்லை, நம்ம போறபடி போவோம். 9:30 போவோம், 9:30 போவோம், 10 மணிக்கு போவோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாருன்றது என்ன செய்யல, ரூபத்துல பார்த்தா வேற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு இருப்பாரு. புரியுதா? ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் தான் சொல்லுவாரு, மனுஷன் சொல்ல மாட்டான். மனுஷன் எப்பவுமே தப்பான்னு தான் சொல்லுவான். கரெக்டானது ஒண்ணு சொல்லப்படுதுன்னா அது ஆண்டவர் தான் சொல்லணும். ஆமேன். கெட்ட விஷயத்தெல்லாம் மனுஷன் சொல்லுவான், கெட்ட காரியம் செய்யறதுக்கெல்லாம் மனுஷன் சொல்லுவான், நல்ல காரியத்தை சொல்றது எல்லாமே ஆண்டவர் தான் சொல்லுவார். ஒத்துக்கிறீங்களா? சரியான காரியம், வேத வசனத்தின்படி இருக்கிற காரியத்தை ஆண்டவர் மட்டும்தான் சொல்லுவார், கெட்ட விஷயத்தை தான் மனுஷன் சொல்லுவான். அப்ப நல்ல விஷயங்களை ஆண்டவர் வேற தோட்டத்துல இருந்து பேசுறாரு நம்ம கிட்ட. தோட்டத்துல பார்த்தா வேற ஒருத்தர், ஆனா உள்ள ஆண்டவர் தான் பேசுறாரு. பல நேரத்துல நம்ம இப்படி போறதுக்கு காரணம் என்ன, காரணம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம், 25 வாசிங்க.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
வசனத்தை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் தான் அதுக்கு காரணம். அப்புறம்
கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஏன் இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்து அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல? அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. உண்மையிலேயே அவருடைய கண்கள் இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமா திறக்கப்படாம இருந்துச்சு. காரணம் என்னன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவங்களால ஆவிக்குரிய ரீதியா பார்க்க முடியல. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க, அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கும் போதுதான் அவர் வசனம் தான் அப்பம். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கும் போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஓ இவ்வளவு நேரம் நம்ம கூட வந்தது இயேசு கிறிஸ்துன்னு அப்பதான் யோசிச்சாங்க. பார்த்தாங்க, அவர் கண்ணை திறந்தாதான், வசனத்தின் மூலமா தான் நம்ம கண்ணை திறக்கிறார், அப்பத்தின் மூலமா தான் கண்ணை திறக்கிறார். அப்பதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிய முடிஞ்சது. ஒண்ணு சொல்றேன், இங்க இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு அவங்களுடைய கண்களை திறந்தார். அதுக்கு முன்னால் அவங்களை குற்றம் சாட்டுறாரு. என்னன்னு குற்றம் சாட்டுகிறாரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்ப வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்காமல் போகும் பொழுது இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதை உணர முடியாமல் போய்விடும். புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு மந்த இருதயம் எழுந்துச்சுன்றார். அப்படின்னா வேத புத்தகம் முழுவதும் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டதான வேத வசனங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இதை வந்து விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் கூட இருக்கபடி இருக்கிறதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இதை விசுவாசிக்கலைன்னா அவர் கூட இருந்தும் அவரை பார்க்க மாட்டோம், பிரச்சனையை தான் பார்த்துருக்காந்துட்டு இருக்கும். இவங்க பாருங்க, பிரச்சனையே பேசிட்டு இருந்தாங்க. அவரை நம்பி இருந்தா அவர் எங்களை விட்டு போயிட்டாரு, பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கூட அவர் தான் இருக்கிறாரு. ஆனா இவங்க பேசுறது என்ன பேசுறாங்க? அவர் எங்களை விட்டு போயிட்டாரு, அவரை காணவில்லைன்னு, அவரை பத்தி அவர்கிட்ட காணவில்லைன்றாங்க. கூட இருந்து உணர முடியல. ஏன் தெரியுமா? விசுவாசிக்க தவறிட்டான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் மெசேஜ்லயே, ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் இந்த இடத்துல எங்க கூடினாலும் அங்க இருக்கிறார். இது வேற ஒண்ணும் கிடையாது, வேத வசனம் சொல்லுகிறது நான் விசுவாசிக்கிறேன், 100% இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு அவரை ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்க முடியும். அவரை கூட இருக்கிறதை பார்க்கிறவனுக்கு அவர் இருக்கிறதை அனுபவிக்க முடியும். புரியுதா? அவர் இருக்கிறார், ஆனா இருக்கிறத பார்க்க முடியலன்னா அனுபவிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும், அவர் கூட இருக்கிறார் என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப நான் சொல்றேன், வசனத்தின் வெளிச்சத்தை நீங்க பிடிச்சுக்கங்க. வேதம் என்ன சொல்லுகிறதை கண்மூடித்தனமா விசுவாசிங்க. அந்த இடத்துலதான் தேவ சமூகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இப்ப 100% இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் இருக்கிறார். சபை கூடி வரும் பொழுது இருக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, 100% இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் இப்ப அவர் கூட இருக்கிறத நீங்க அனுபவிக்க போறீங்க. புரியுதா? விசுவாசிக்காதவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த கண்கள் திறக்கப்படும். அவர் கூட இருக்கிறதை லைவா நீங்க அனுபவிக்க முடியும். நிச்சயமா சொல்றேன், அனுபவிக்க முடியும். நிச்சயமா இந்த இடத்துல அவர் அவருடைய தொடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவருடைய நன்மைகளை நீங்க அனுபவிக்க முடியும். இங்க கூட இருக்கிறத நீங்க அனுபவிக்க முடியும். விசுவாசியாதவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. இப்ப நம்ம விசுவாசிக்க போறோம். ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் உங்களுக்கு அவரை விசுவாசிக்க நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப நீங்க ஸ்ட்ராங்க விசுவாசிக்க போறீங்க. நீங்க மாம்ச கண்களிலே இந்த சர்ச்சில் நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடும் ஏராளமான பரலோக தூதர்களோடும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமேன். மாம்சீக கண்களிலே சக விசுவாசிகள் நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய கண்களிலே இயேசு கிறிஸ்துவோடும் தேவதூதனோட விசுவாசிச்சிருக்கிறோம். இப்ப ரெண்டு காங்கிரிகேஷன் இருக்குது, இங்க மாம்ச கண்கள் பார்க்கிற காங்கிரிகேஷன் ஒன்று இருக்குது, இதை தாண்டி ஆவிக்குரிய காங்கிரிகேஷன் இங்க கொண்டிருக்குது. எது உண்மை, எதை விசுவாசிக்கிறது, இப்ப நம்ம தான் எடுக்க போறோம். இந்த கண்ணை திறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காங்கிரிகேஷன், கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு அந்த காங்கிரிகேஷன். ஆமேன். இப்ப இந்த காங்கிரிகேஷன் அந்த காங்கிரிகேஷனுக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆக போறோம். ஆமேன். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் இல்லை, நீ எல்லாம் உண்மை கிடையாது, என் பக்கத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் தான் உண்மை. ஆமேன். என் பக்கத்துல இவர் இருக்கிற அதெல்லாம் உண்மை கிடையாது, என் பக்கத்துல இவர் இவர் இந்த சோன்சோ எல்லாம் கிடையாது, என் பக்கத்துல இயேசு இருக்கிறார் அதான் உண்மை. என் பக்கத்துல தேவதூதர்கள் இருக்கிறாங்க, என் பக்கத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதான் உண்மையே தவிர என் பக்கத்துல இவர் இவர் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்ண மூடி மறந்துடுங்க. ஆமேன். உங்க கண்ணை மூடி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டு ஆண்டவரை பார்க்க போறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Glory to Jesus. Simple faith. எளிமையான ஒரு விசுவாசம், ஆனால் பெரிய காரியத்தை இப்ப செய்ய போகுது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஜபத்தை லீட் பண்ண போறது இல்ல, கேட்ட பிரசங்கத்தை பிராக்டிஸ்ல கொண்டு வர போறீங்க. இரண்டு உலகங்கள் இருக்கிறது, மிக பயபக்தியான ஒரு நேரம், யாரும் எதையும் யோசிக்காதீங்க. இந்த இடத்தில் இப்பொழுது உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சரீரத்தில் வியாதிகள் நோய் இருந்தால் அது மறையும், வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாறும், எதுவும் தீரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கும். நீங்க நினைச்சு பார்க்காத பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வேற ஒன்னும் இப்ப நம்ம யோசிக்க போறதில்லை. நீங்க கண்ணை மூடிட்டீங்க, இந்த சர்ச்சை நீங்க இருக்கிறதான பக்கத்தில் இருக்கிற நபர்களை சூழ்நிலைகளை எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்னால இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. உங்களுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்க பக்கத்திலேயே அவர் தான் இருக்கிறார், உங்களுக்கு முன்னாலேயும் அவர் தான் இருக்கிறார், உங்களுக்கு பின்னாலேயும் அவர் இருக்கிறார், உங்க வலது பக்கத்திலேயே அவர் தான் இருக்கிறார், உங்களுக்கு இடது பக்கத்திலேயே அவர் தான் இருக்கிறார், உங்களுக்கு மேலேயும் அவர் தான் இருக்கிறார். உங்களை தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு உங்களுக்கு கீழையும் தன் கரத்தை வைத்து உங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறார். நம்மை சுற்றிலும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். எப்பக்கத்திலும் அவர் ஒருவர் மாத்திரம்தான், எப்பக்கத்திலும் அவர் ஒருவர் மாத்திரம்தான், வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் கூட இருக்கிறார். இப்ப நீங்க வாயை திறந்து முழு விசுவாசத்தோடு, எங்க இயேசு ராஜா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் என் நாமத்தில் எங்கே கூடி வந்தாலும் அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீங்க. இப்பொழுது நாங்கள் ரெண்டு பேருக்கு மேல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க இயேசுராஜா, இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ரெண்டு பேருக்கு மேலாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இப்பொழுது எங்கள் நடுவில் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க நடுவில் நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய காரியத்தையும் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படி நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த மூணு காரியத்தையும் கொஞ்சம் நீங்க யோசிக்க போறோம். ஃபர்ஸ்ட், முதல் காரியம், 24 மணி நேரம் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அது முதல் காரியம். இது 100% அவருடைய பாதுகாப்பு நமக்குள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இந்த இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எப்பவோ செத்து போயிருப்போம். அவர் நம்மை பாதுகாத்துட்டு இருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இல்லைன்னா எப்பவோ பிசாசு நம்மை கொண்டிருக்கும். நம்ம இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஓ ஜீசஸ், உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உங்க பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரம் சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறார்ல, அவர்கிட்ட சொல்லுங்க, ஐயே ஆண்டவரே, என்னை 24 மணி நேரம் நீங்க என்ன பாதுகாத்து என்னை உயிரோடு வச்சிருக்கிறீங்களே. பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. என்னை 24 மணி நேரம் என்னை நீங்க பாதுகாக்கிறீங்க, உங்களுடைய தூதர்களை வச்சு பாதுகாக்கிறீங்க, பாதுகாத்து என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, உமக்கு சோத்திரம். அவர்கிட்ட சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் ஜஸ்ட் அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட தேங்க் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிறார், அவர்கிட்ட அவர் பேசுங்க. வேற ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, என்ன நீங்க பாதுகாத்திருக்கிறீங்க, எத்தனை பிரச்சனைகள் என்னை ஒவ்வொரு நாளிலும் என்னை அழிக்கும்படி எத்தனை பிசாசு வந்தாலும் அதை பக்கத்திலேயே வராதபடிக்கு நீங்க வேலையை அடைச்சிருக்கிறீங்களே, உமக்கு சோத்திரம். என் பக்கத்துல எந்த பிசாசை நெருங்க முடியாதபடி, பல முறை அவனுடைய அட்டாக்கே எனக்கு தெரியாதபடிக்கு என்னை வேலை அடைச்சிருக்கிறீங்களே, உமக்கு சோத்திரம். ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போதுதான் அவன் என்னை தாக்குறது எனக்கு தெரியுது, மற்றபடி அது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு என்னை பாதுகாக்கிறீங்களே, உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இப்ப ரெண்டாவது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், பிழையாமுடைய காரியம். ஒரு காரியத்தை நம்ம அவருடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அதை செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எதிராக நிற்கிறார் என்பது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கும் போது தான் தெரியும். இப்ப ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருடைய கண்களை திறந்திருக்கிறார், இந்த இடத்துல திறந்திருக்கிறார். தேவ சித்தம் இல்லைன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லியும் அந்த காரியத்தை நீங்கள் செய்தே முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருப்பீங்க. உங்களுக்கு கர்த்தர் இப்பொழுது கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார் என்பதை ஆண்டவர் அதுல காட்டாரு. இப்ப நீங்க உங்களுக்கு எதிர நிற்கிற ஆண்டவரை நீங்க அப்படியே சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த காரியத்துல எல்லாம் அப்படி சித்தமில்லைன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நான் பல நேரத்துல அதை எப்படியும் நான் சாதிச்சிடணும்னு நான் நினைச்சேன், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. இதையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் நமக்கு விரோதமா இருக்கிறத நம்முடைய கண்களால் காண வைக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அதை கர்த்தர் இன்னைக்கு அதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். உன்னுடைய வழிகள் எனக்கு விரோதமா இருக்கும் பொழுது நான் உனக்கு விரோதமா குறுக்கே வந்து நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் காட்டுறாரு. அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, ஆண்டவரே இனி என் சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக நான் ஓட மாட்டேன்ப்பா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு தான் நான் நிப்பனே தவிர ஒரு காரியம் உடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை செய்யறதுக்கு நான் ஓட மாட்டேன், ஆண்டவரே இனி அந்த தப்பு பண்ண மாட்டேன், இதுவரைக்கும் செஞ்சிருக்கலாம், இனி நான் செய்ய மாட்டேன். உம்முடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சா அதுல நான் தலையிடவே நான் மாட்டேன், அது அந்த காரியத்தை நான் போகவே மாட்டேன், அந்த காரியத்தை நான் செய்யவே நான் முயற்சிக்க மாட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதுவரைக்கும் நான் அப்படி இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி இருக்கக்கூடாது. மூணாவது காரியம், எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களோடு இயேசு நடந்தார். ஆனா அது இயேசுதான் அவங்களுக்கு தெரியல, அவர்களோடு கூட நடந்தார், ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கடைசியில் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவருடைய கண்களை திறந்தார், அதன் பிறகு மறைஞ்சு போயிட்டார். இன்னைக்கு வேத வசனத்தை கத்தரிப்ப பிட்டு உங்க கண்களை எல்லாம் திறந்திருக்கிறார். இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், இப்ப கத்தர் உங்களுக்காக அப்பத்தை பிடுறாரு. இப்பதான் அப்பத்தை பிடும்போதுதான் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இவ்வளவு நேரம் ஆண்டவர் வசனமாகி அப்பத்தை உங்களுக்கு பிட்டு கொடுத்திருக்கிறார், உங்களுடைய கண்களை திறந்திருக்கிறார், அவர் கூட இருக்கிறதை காட்டுறார். இப்போ ஆண்டவர் உங்களுக்காக காரியத்தை செய்ய போறார். உங்க கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய காரியம் என்னவோ அதை சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீங்க தான்ப்பா எனக்கு சால்வ் பண்ணணும். இப்ப சொல்லுங்க, அவர் உங்க கூட இருக்கிறார். உங்களுடைய இப்ப நீங்க எந்த மனுஷனையும் பார்த்து நீங்க பேசல, உங்க பக்கத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட பேசுங்க, பேசுங்க. நாங்க ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லல, நான் இப்போ பேசுங்கன்னு சொல்றேன், அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் இப்ப சொல்லல, பேசுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற அவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த காரியத்தை என்னால ஜெயமே எடுக்க முடியல, என்னால சரியா ஜெபிக்க முடியல, என்னால ஒழுங்க பைபிள் படிக்க முடியல, ஆண்டவர் உமக்காக என்னால வாழ முடியல, இந்த காரியம் என்னை கலங்க பண்ணுகிறது, இந்த பிரச்சனை என்னை கலங்க பண்ணுகிறது, இந்த குடும்ப சூழ்நிலை என்னை கலங்க பண்ணுகிறது, இந்த சரீரத்தின் வியாதி என்னை கலங்க பண்ணுகிறது. இப்ப நீங்க தான் இதை மாத்தி போடணும், இப்ப நீங்க தான் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், நீங்க தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், இந்த குடும்ப பிரச்சனையில நீங்க தான் எனக்கு விடுதலை கொடுக்கணும், சரீர வியாதியிலிருந்து நீங்க தான் எனக்கு விடுதலை கொடுக்கணும், இந்த என்னுடைய இந்த பண பிரச்சனையில நீங்க தான் எனக்கு விடுதலை கொடுக்கணும், எதுவானாலும் சரி உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீங்க எனக்கு எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க. சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க, நான் உங்களை உத்தமமா பின்பற்றுவேன், நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ள போறீங்க, எனக்கு இப்ப அற்புதமாய் விடுதலை கொடுக்க போறீங்க, சுகத்தை கொடுக்க போறீங்க, என்னை தொடர்ந்து நடத்த போறீங்க, என்னை பயன்படுத்த போறீங்க, உமக்கு பிரியமான மகனாய் மகளாய் என்னை வாழ வைக்க போறீங்க. உங்ககிட்ட எல்லாம் அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, க்ளோஸ் அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க, ரெண்டு நிமிஷம் அவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவரிடத்துல பேசுங்க, அவருங்க கூட இருக்கிறார், அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுறது அவர் கேட்கிறார், அவர்கிட்ட நீங்க பேசுறது அவர் கேட்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அவர் கிரியை செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்தெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொன்னாங்களோ, அதற்காக உங்களுடைய ஊழியக்காரனாகி நான் பரிந்து பேசுகிறேன் அப்பா. உங்களுடைய ஊழியக்காரனாகி என்னை இவர்களுக்கு பரிந்து பேசும்படிக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை குறித்து உங்ககிட்ட பேசி இருக்கிறாங்களோ, அந்த காரியத்தை குறித்து உம்முடைய ஊழியக்காரனாகி நான் இவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். அதற்காகவே என்ன நீங்க வச்சிருக்கிறீங்க, இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் அப்பா. ஆண்டவரே இவர்கள் யார் யார் என்னென்ன காரியத்தை கேட்டாங்களோ அத்தனை அத்தனை காரியங்களையும் இயேசு என்ற நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. யார் யார் என்னென்ன காரியங்களை கேட்டாங்களோ அத்தனை காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வீக சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவிக்குரிய தோல்வியிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடின சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் விடுதலை என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் விடுதலை. இந்த நிமிஷத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுதலைகளை நூற்றுக்கு நூறு இயேசு என்ற நாமத்தில் அனுபவிப்பார்களாக. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கட்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தேவ பிள்ளையே, மாம்ச கண்களில் நீங்கள் பார்க்கிறது எவ்வளவு உண்மையோ அதைவிட ஆவிக்குரிய உலகம் என்பது அதைவிட உண்மை. அதைவிட அது உண்மை. அது நூற்றுக்கு நூறு உண்மை. 100% ஆவிக்குரிய உலகம்னு ஒன்னு இருக்குது. பேரலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. அதை இனி ஒவ்வொரு நிமிஷமும் எலிசாவை போல பார்க்க பழகுங்கள். கேயாசியை போல நம்ம இருக்கக்கூடாது, எலிசாவை போல நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வசனத்தின் வெளிச்சத்தில் எங்கள் ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருப்பதாக. வசனத்தின்படி நாங்கள் அந்த வெளிச்சத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவருடைய பார்வையை மாற்றி போடுவதற்காக சோத்திரம். வசனத்தின் வெளிச்சத்திலேயே நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நீங்க கொடுத்த விடுதலைக்காக சோத்திரம். துதிக்கான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சோத்ரம்.